பொன்பதப்புதுவார் புலியூர் புகழ் பொற்பதப்புதுவார் புலியூர் புகழ் சொற்பதப் பொருளாகுவ தூயவர் அற்பகற்றொட பாடனி கோபுர கற்பகத்தனியானை கடல்களே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மதிக்கும் திரல்லூடைய வல்லரக்கன் தோழறிய மதிக்கும் திரல்லுடைய வல்லரக்கன் தோழறிய மிதிக்கும் திருவடி தலைமேல் திருப்ப கதி கும்ப சூபாதம் ஒன்றுமிலோம் என்ன கடிது அதிர்க்கும் குலாதில்லை ஆண்டனை கொண்டே அதிர்க்கும் குலாதில்லை ஆண்டனை கொண்டே கருக்கடலாகிய முற்றிலாமலையம்மையுடனாகிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று கோயில் புராணத்திலே தோத்திர பகுதி என்கின்ற பகுதியில விநாயகர் சுப்பிரமணியர் சமயாச்சாரியர்களாகியவர்கள் தோத்திரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலேதான் இந்த நூல்களையும் இந்த நூல்களை அருளி செய்த ஆச்சாரியர்களையும் நமக்கு தந்தருளினான். அந்த ஆச்சாரியர்கள் வரவில்லையானால் இந்த நூல்கள் நமக்கு கிடைக்காது. அந்த ஆச்சாரியர்களுக்கு சிவஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய பெருமையை பாடும்படியாக அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த நூலை பாடிய ஆச்சாரியர் சிவஞானமே உருவானவர், சிவஞான வடிவமாகவே விளங்கியவர் உமாபதி சிவம். அவருக்கு கிடைத்த ஆச்சாரியர், அவருக்கு கிடைத்த ஞானம், அவருக்கு கிடைத்த கடவுள் அதிசயமானது. நல்ல ஆச்சாரியன் கிடைத்தார். நல்ல ஆச்சாரியன்னா மௌனத்திலேயே இருந்திருக்கிறார். யாரு? மலைஞான சம்பந்தம். உலகத்தாரோடெல்லாம் பேசுறது இல்லை. உலகத்தார் பேச்சு பிடிக்காது. அவர் ஞானிகளுக்கு உலகத்தவருடைய பேச்சு பிடிக்காது, உலகத்தவர்களுக்கு ஞானிகள் பேச்சு பிடிக்காது. அதனால ஞானிகள் உலகத்தாரோடு பேச மாட்டார்கள், உலகத்தார் ஞானிகளோடு பேச மாட்டார்கள். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நெட்டையிலேயே இருந்தவர் மறைஞான சம்பந்தர். நெட்டையிலேயே இருந்தவர். சிதம்பரத்துக்கு வடமே இருக்கும் மூலையில் சிங்காரத்தோப்புங்கிற இடத்துல அவருடைய கோயில் இருக்குது. அது பல பேருக்கு தெரியாது, சைவர்களுக்கே பல பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கோயிலும் இருக்குது, சின்ன கட்டடமா இருந்துச்சு. பரஞ்சானபந்தர் கோயில் சிங்காரத்துப்பு பிறமே இருக்கும் போல சின்ன கட்டடமா இருக்கு. இது கொட்டவன்குடியில தான் உமாவிசுவம் வீடு, அதுக்குள்ள உமாவிசுவம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் வேற சமயத்தவனுக்கு கிடைச்சிருந்தா அவன் தங்கத்திலேயே கோயில் கட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு பரமஞானியனுடைய கிருபை கிடைத்து அபரஞானம் பரஞ்ஞானம் இரண்டு வந்து இந்த நூலை பாடியிருக்கிறார். சிவாகமங்களை படித்ததினால அபரஞானமும் ஆச்சாரியனுடைய திருவள்ளினாலே பரஞ்ஞானமும் பெற்று அதனாலே ஞான முதிர்ச்சியிலே பாடியது இந்த நூல்கள். எட்டு சாத்திரங்கள் பாடியிருக்கிறார். 14 சாத்திரங்களையும் 8 நூல் சாத்திரங்கள் பாடியிருக்காரு. ஒரு ஒருத்தர் அப்பா பாடாத பிள்ளை சேர்த்து பாடிப்பா பாடிந்தா ஒன்று பாடியிருப்பார், ரெண்டு பாடியிருப்பாரு. அப்பா பாடாமல் இருந்தாரு, பிள்ளை சேர்த்து பாடிப்பிச்சு 8 நூல்கள். சிவப்பிரகாசன், திருவருள் பயன், வினாவன்பா, நெஞ்சு விடுவது, போற்றி பெற்றோட, கொடிக்கவி, சங்கற்பனராகணம் என்று 8 நூல்கள் பாடியிருக்கிறார். பல அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவராகிய உமாபதி சிவன் தான் இந்த கோயில் புராணத்தை பாடியிருக்கார். அது நடராச பெருமான் திறந்தோறும் பூசை பண்ணி கொண்டிருந்த கச்சியப்ப சிவாச்சாரியரை போல திறந்தோறும் முருகப்பெருமானே சிவபெருமானே பூசை பண்ணி கொண்டிருந்தவர் பாடினது இந்த நூல். எது? கந்த புராணம். அது ஒரு சிறப்பு, தனிச்சிறப்புப்பா. இப்போ மற்ற ஆசிரியர்கள்லாம் பூஜை பண்ணுறதுக்கு ஆன்மார்த்த பூஜையோடு வந்துருப்பாங்க, பரார்த்தம். இவங்க ஆன்மார்த்த பூஜையும் பண்ணி பரார்த்த பூஜை பண்ணி. அப்போ இருந்த குருக்கள்லாம் ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டும் உண்டு. அதனாலே ஆன்மா பரார்த்த பூஷையும் பண்ணிட்டு ஆன்மார்த்த பூஷையும் பண்ணி ஆகமத்தையும் பிடிச்சு ஆச்சாரிய நிறுவனையும் பெற்று புற்பிரவியல ஞானம் இப்பிரவியல ஞானம் அப்படி எல்லாம் நிறைய சேர்ந்து அந்த ஞானத்தில் பாடி பல வழியில ஞானம் சேர்ந்து போச்சு. பல வழியில யோகம் உள்ளவனுக்கு பணம் சேர்றது போல பல வழியிலே சிவஞானம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியரால் பாடப்பட்டது. இதுவரையிலும் திருச்செற்றம்பலத்து துதி, அதுக்கு மேல திருச்செற்றம்பலத்தில் ஆடுகிற சுவாமியினுடைய துதி, அந்த ஆட்டத்தை பார்க்கிறவளாகிய சிவகாம சுந்தரியினுடைய துதி, அப்படி அஞ்சு பாட்டு. மேல ஆறாவது பாடல் மறுபடியும் விநாயகருக்கு துதி. விநாயகருக்கு முதல்ல ஒரு துதி, அப்புறம் ஒரு துதி, அப்படிதான் எல்லா நூல்லையும் அதிகபட்சம் வரும். விநாயகருக்கு மாத்திரம் ஆரம்பத்தில் ஒரு துதி வரும், அப்புறம் எப்படின்னா சுவாமியம்பாலை பாடினோன்னு அப்புறம் மறுபடியும் விநாயகருக்கு துதி வரும். விநாயகருங்க முன்னே இருப்பாரு, கர்ப்பகிரகத்துக்கிட்ட இருப்பாரு, அப்புறம் தண்ணி துறைகிட்ட இருப்பாரு, அப்புறம் தீர்த்த துறைகிட்ட இருப்பாரு. இப்படி பல இடங்கள்ல விநாயகர் கோயில் இருக்கிறாரு அல்லவா. விநாயகர் சிவலிங்கம் கூட ஒரு இடத்துல தான் இருக்கும், விநாயகர் பல இடங்கள்ல இருப்பார். அது போல விநாயகருக்கு அதனால இரண்டு மூன்று வகையில துதிகள் வரும். அந்த முறையில இப்பொழுது துதியை சொல்றாரு. விநாயகருக்கு கற்பகங்கிறது ஒரு தனிச்சிறப்பு பெயர். விநாயகருக்கு கற்பகம் என்கிறது ஒரு பெயர். கற்பகம் என்பது கற்பக விருட்சத்தை குறிப்பது. கற்பக விருட்சம் எங்கே இருக்குமென்றால் தேவலோகத்தில் இருப்பது. கற்பக விருட்சம் நினைத்ததை கொடுப்பது, வேண்டியதை கொடுப்பது. கற்பகம் என வினை கடிதேகம் என்பது திருப்புகள். அதனால அந்த கற்பகத்துக்கு மறுபடியும் ஒரு தோத்திரம் பண்றாரு. விருட்சகம் என்றால் அடி இருக்கும், அடிமரம். அதற்கு மேல வந்து சாகைகள் இருக்கும். சாகைகள்னா கிளைகள், கிளை. அதுபோல கொம்பு இருக்கும், கொம்பு கிளை, அப்படி கொம்பு, அப்புறம் அதுல பெரிய கிளை, அது சாகைன்னு பேரு. அதுக்கு மேல மலர்கள் இருக்கும். இப்படியாக அடியுடையது, சாகையுடையது, கொம்பு உடையது, மலருடையது. அடிமரம், அதற்கு மேல சாகை, அதற்கு மேல கொம்பு, அதற்கு மேல மலர்கள். மலர்களை சொல்லிவிட்டா மற்ற பிஞ்சு காய் பழம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால இந்த மேற்கு கோபுர வாசலிலே ஒரு கற்பக விருட்சம் இருக்கிறது. மேற்கு கோபுர வாசல் இல்லை, மேற்கு கோபுரத்துல, மேற்கு கோபுர வாசலிலே மேற்கு கோபுரத்துல ஒரு கற்பகம் இருக்கிறது. அந்த கற்பக விருட்சம் உப்பற்றது, உயர்வற்றது. உப்பற்றது, உயர்வு அற்றது. உப்பு அற்றது, தன்னை போல உப்புடையது இல்லாதது. உயர்வு அற்றது, தனக்கு மேல உயர்வு இல்ல, அற்றதுன்னா இல்லாதது, தனக்கு மேல உயர்வு இல்லாதது. தன்னை போல சமானமாக உப்புடையதும் இல்லை. உப்பு இல்லாதது, உயர்வு இல்லாதது எதுவோ அதுதான் கடவுள். உப்பு இல்லாததும் உயர்வு இல்ல. உப்பிலாதன உபமணிலறந்தன உண்மலத்தாள் தந்து அப்பன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார். உப்பில்லாதது ஓமணியில் இறந்தது. உப்பில்லாமல், உப்பில்லாதன உபமணியில் இறந்தன, ஓமணியில் இறந்தன ஓமணி இல்லாதது. உவமைக்கு மெய்யே உன்னை ஒப்பாய். ஓமை சொல்ல போனா வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லப்பா, உன்னைத்தான் சொல்லணும், உனக்கு நீதான் ஜமா என்றார் திருவாசகத்தில். அதனால ஒப்பில்லாததாயும் உயர்வு இல்லாததாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட திருவடியை உடையது. ஒப்பில்லாததும் உயர்வு இல்லாததுமாய் இருப்பது திருவடி. திருவடிக்கு ஓமை எது சொல்றதுன்னா மலரைத்தான் சொல்றது. திருவடிக்கு தாமரை போன்ற திருவடி என்று சொல்றது. திருவடிக்கு ஓமை சொல்றது எதை சொல்றது? திருவடி தாமரை, திருவடி கவலம் என்றுதான் சொல்றது. திருவடி கவலம் போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்று. அந்த திருவடிக்கு சமானமாகி திருவடியை போன்று, திருவடியை போன்று இருக்கின்ற மலர்களை கொண்டு உன்னுடைய திருவடி மலரை அர்ச்சிக்கிறோம் அப்படிங்கிறார். திருவடியை போன்று இருக்கின்ற மலர்களை கொண்டு திருவடியை அர்ச்சிக்கிறோம். போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, ஏற்றி என்றால் அரிசித்து. அதனால திருவடியும் மலர் தான். அவன் மலரே தான், திருமுகமும் மலர் தான், கையும் மலர் தான், காலும் மலர் தான், எல்லாமே மலர் தான். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாங்கல்லவா, அது போல. அது இங்க எப்படி சொல்றாங்க? தன்னோங்கும் மலரடியுங்கிறார். திருவடியாகிய மலர் இருக்கிறதே, அந்த திருவடிக்கு தன்னோங்குன்னா ஓங்குன்னா உயர்ந்தது, தன் என்றால் உப்பில்லாதது. உப்பில்லாததும் உயர்ந்ததுமாய் இருக்கிற, உப்பில்லாததும் உயர்ந்ததுமாய் இருக்கிற, உப்பு அற்றது உயர்வு அற்றதுமாய் இருக்கிற திருவடி கவலம். திருவடியையும் அப்படி மரம் அடிமரத்தை அப்படி சொன்னார. அது என்ன பண்ணுச்சுன்னா சாகைகளாக இருக்கிறது. மேலே தளிர் ஓங்க, தளிர், தளிர் என்றால் இலைகள், தளிர் இலை கழிவுட்டு இல்லை, தளிர் மாந்தளிர், அதனால தளிர்களை உடைய சாகைகள். கொம்பு போகும், கொம்புல இருந்து ஒரு சின்ன சின்ன கிளைகள் விரியும். கொம்பு இருக்கும், கொம்பு இருக்குதா, கொம்புல இருந்து சில சில கிளைகள் விரியும். அது சாகைகள். அந்த சாகைகள்ல இலை, அந்த சாகையில தான் வந்து தளிர், தளிரோங்கு சாகைகளும். அந்த தளிர் தான் விநாயகருக்கு இருக்கிறது. முன்னாடி ஒரு தளிர் தொங்குதா, சாகை தொங்குதா துதிக்கையா, அப்புறம் நாலு கை இருக்குதா, அஞ்சு கை இருக்குதா, அது சாகைகள். அஞ்சு கைகளும் சாகைகள். சாகைகள்னா அந்த இந்த கொம்புல இருந்து பிரிகிற கிளைகள், கொம்புல இருந்து பிரிகிற கிளைகளில இலைகள், இலைதான் தளிருங்கிறது. இலைகளையும் சாகைகளையும் உடையதா இருக்கிற அந்த சாகைகள்ல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொருள்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பொருள்கள் இருக்கிறது. பாசம் இருக்கிறது, அங்குசம் இருக்கிறது, பழம் இருக்கிறது, எடுத்தா இருக்குது, கலசம் இருக்குது. அஞ்சுலையும் அஞ்சு பொருள்கள் இருக்கிறது. இத கச்சியப்பர் என்ன பண்ணாரு, விநாயகர் தோத்தரா திருத்தணிக புராணத்துல முருகப்பெரு விநாயக பெருமான் ஐந்து திருக்கரங்களிலும் ஐந்து பொருள்களை வச்சிருக்கிறாரு. அஞ்சு திருக்கையிலும் அஞ்சு பொருளை வச்சிருக்கிறாரு. இந்த அஞ்சு பொருளை வந்து அடியாரனுக்காக ரெண்டு கைய பயன்படுத்துறாரு. அடியாரனுக்காக ரெண்டு கைய பயன்படுத்துறாரு. அவ அப்பா அம்மாவுக்கு ஒரு கைய பயன்படுத்துறாரு. அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்கும் ஒரு கை, அடியார்களுக்கு ரெண்டு கை, தனக்கு ஒரு கை, தேவர்களுக்கு ஒரு கை. இப்படி விநாயகருடைய கருணையை சொல்றாரு. ரத்தன கலசம் வச்சிருக்காரு, அதுல இருக்கிற தீர்த்தத்தால அப்பா அம்மாவை பூஜை பண்றாரு, அபிஷேகம் பண்றாராம். அப்பா அம்மாவை பூஜை பண்றதுக்கு கலசம் வச்சிருக்காரு, அந்த தீர்த்தம் வச்சிருக்காராம். இந்த அப்பா அம்மா பத்தியே ரொம்ப வெளிப்படையா காட்டினவர் விநாயகர் தான். தந்தை வளர்த்தால் அருள் கை கனிவோர், அப்பா அம்மா பெருசுன்னு காட்டினவர் நம்ம சாமி. வேற எந்த மதத்திலையும் கிடையாது, வேற எந்த மதத்திலையும் இந்த மாதிரி பிள்ளைகளே இல்லையே. அந்த மத்த சாமிகள்லாம் இது மாதிரி பிள்ளைகளே கிடையாது. அப்பா அம்மா வந்து சுத்தி வந்து வள வாங்கினதும் அப்பா அம்மா இருக்கிறார் என்று காட்டுவதும் பெருமையா இருக்கிற பிள்ளைகளும் கிடையாது இல்ல விளங்குதா. ஆகையினாலே அப்படி அடி அப்பா அம்மாவை பூஜை பண்றதுக்கு ஒரு கலசம் வச்சிருக்கிறாரு, தனி ஒரு கையை பயன்படுத்துகிறார் துதிக்கையில. அதுக்கு மேல தேவர்களுக்கு இடையூறு வந்தா அந்த இடையூறு நீக்குவதற்கு, அசுரர்களுக்கு இடையூறு நீக்குவதற்காக கொம்பு வச்சிருக்காரு கையில, தந்தத்தை வச்சிருக்காரு. அது எரிஞ்சுதானே கசமகாசுரனை சமகாரம் பண்ணார் விளங்குதா. அதுக்கு மேல வந்து தனக்காக ஒரு கை வச்சிருக்காரு, அந்த கையில பழம் வச்சிருக்காரு, பசி வந்து அதை சாப்பிட்டுருக்காரு. அதுக்கு மேல ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம், ஒரு கையில பாசம், பாசம்னா அப்படி கயிறு எப்படி எப்படி வளவார், ஒரு கையில அங்குசம், ஒரு ஆயுதம் கோடாலி மலுன்னு சொல்றது, அங்குசம்னு சொல்றது, மலுன்னு சொல்றது, கோடரின்னு சொல்றது, இப்படி சொல்றது. அந்த ரத்தன வசந்திய துதிக்கை தந்தைக்காக, தாய் தந்தைக்காக, பழம் எந்திருக்கிறது தனக்காக, கோடு எந்திருக்கிறது தேவர்களுக்காக. தேவர்களுக்கு ஒரு கை, அப்பா அம்மாவுக்கு ஒரு கை, தனக்கு ஒரு கை, அடியார்களுக்காக ரெண்டு கை. அப்படின்னா அடியாரத்துல அவ்வளவு இறக்கமாகவும் கருணையோடவும் இருக்கிறாராம். அடியார்கிட்ட நல்ல அடியார்கள்ட்ட பாசத்தால கட்டி அங்குசத்தால அடிச்சு ஆணவ மலத்தை போக்கி முக்கிய கொடுப்பதற்காக, அதுக்காக அடியாரிடத்தில் இருக்கின்ற ஆணவ மலமாகிய யானையை பாசத்தினாலே கட்டி அங்குசத்தினாலே அடித்து அந்த அணுவலமாய அணையை போக்கி அடியாருக்கு பேரின்பத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட விநாயகரை நான் கும்பிடுறேங்கிறார் திருத்தணிக புராணத்தில் கட்சி. பண்ணியும் கரந்தனக்காக்கி, பண்ணியம்னா பலகாரம், பாணிலா மறுப்பமர் திருக்கை உண்ணவர் காக்கி அரதன கலசம் வயன்காரம் தந்தை தாய் காக்கி. பாணிலா மறுப்பமர் அந்த கூடு வச்சிருக்காருல, தந்தை முடிச்சு வச்சிருக்காருல, பாணிலா மறுப்பமர் திருக்கை உண்ணவர் காக்கி அரதன கலசம் வயன்காரம் தந்தை தாய் காக்கி. கண்ணிலானவன் கறி, கரினா யானை, ஆனவன் கறி பிணித்து, பிணித்துனா கட்டி, கை கறி பிணித்து அடக்கி கரிகினேற்கு இருகையும் ஆக்கு அண்ணலை தணிகை வரை வளர் ஆபச்சகாயனை அகந்தளி கழிப்பாம் என்பது திருத்தணிகை புராணத்தில் விநாயகர். அதனாலே இப்படி அடியோரிடத்துல கருணையுடையவர் என்பதை அந்த பாட்டில் சொல்லி, இப்படி தளிர் தளிர்களாயிருக்கின்ற ஒவ்வொரு கரங்களிலும் இருக்கின்ற பொருளை தளிராக சொல்லி, அந்த தளிர் உடையதாயிருக்கிற கரங்களை சாகைகளாக சொல்லி, அதற்கு மேலே கும்பு, கும்புன்னா அந்த கிளை பெருங்கலை விரிகிறது கும்பு, அது வந்து மின்னோங்கு முக கும்புன்னார். மின்னோங்குன்னா மின்னலை போன்று பிரகாசிக்கின்றதா இருக்கிற கும்பு. கும்பு வெள்ளையாத்தனுக்கு பளிச்சுன்னு, என கும்பு வெள்ளையாத்தனை பாருக்கு பளிச்சுன்னு இருக்குதா. மின்னோங்கு முகக்கும்பும் விரவிய கண் மலர்களுமாய், நெற்றி கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு இப்படி கண்கள் மலர்களை போல இருக்குதா. இப்படி ஒரு கற்பக உற்சவம் இருக்குதுடா மேற்கு கோபுரத்துல, போய் பாருங்கடா. இப்படி ஒரு கற்பக உற்சவம் இருக்கு மேற்கு கோபுரத்துல. தன்னோங்கு மலரடியும் தளிரோங்கு சாகைகளும் மின்னோங்கு முகக்கொம்பும் விரவிய கண் மலர்களுமாய். விநாயகருக்கு மூன்று கண்கள், விநாயகருக்கு மூன்று கண்ணத்தான், சுப்பிரமணியருக்கும் மூணு கண்ணத்தான், உமாதேவிக்கும் மூணு கண்ணத்தான், சௌரமானுக்கும் மூணு கண்ணத்தான். சௌரமானுக்கு மூணு கண்ணா, அப்புறம் அவங்க குடும்பத்துக்கே மூணு கண்ணத்தான். இந்த கண்ணு ஒரு மலர், இது ஒரு மலர், இது ஒரு மலர், விரவிய கண் மலர்களுமாய். இப்படி ஒரு கற்பக உற்சவம், இப்படி ஒரு கற்பக மரம் இருக்கிறது. அது எங்க இருக்குதுமா? மண்ணோங்க நடமாடும் மன்றோங்கு மதிர்குடவாறு. மண்ணோங்க நடமாடும் மன்ன உயிர்கள், மண் என்றால் உயிர்கள், மன்னனையும் குறிப்பது உயிர்கள், மண் உயிர்கள் சொல்லுவது, உயிர்களை மண் உயிர்கள் என்று சொல்லுவது. உயிர்கள் ஓங்குவதற்காக நடமாடுகிறார், உயிர்கள் ஓங்குவதற்காக. உயிர்கள் வந்து சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையதாகினாலே அது என்ன செய்யும்னா, கீழே போறதுக்கு என்ன காரியமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கும். பிரியமா கீழே போறதுக்கு எது தோதா இருக்குமோ அதுதான் அதுகளுக்கு பிரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கும். கீழே போறதுன்னா புரியுதா? பறவை கீழே போறது, நரகத்துக்கு போறது, ஆகிய இந்த காரியங்களைத்தான் அதிகபட்சமான உயிர்கள் செய்து கொண்டிருக்கும். அது உயர் உயர வேண்டும் என்று சொன்னால் இந்த திருக்கூத்தை கண்டால்தான் உயர முடியும். இந்த திருக்கூத்தை கண்டால்தான் உயர முடியும். அந்த திருக்கூத்தை ஆடுகின்றவன் தான் எல்லாருக்கும் மேலே இருப்பவன். அதனாலதான் அவன் எல்லாரையும் ஓங்க வைக்கிறவன், ஓங்க வைக்கிறவன். சிறங்குயுவார் ஓங்குவிக்கும், கரங்குயுவார் உண்மைகளும் ஓங்கலவில்லை, சிறங்குயுவார் ஓங்குவிக்கும் ஜீவன்களில். சிவத்திலே கருத்தை யார் குவித்து வணங்குகின்றார்களோ அவர்களை ஓங்க வைக்கிறார், உயர வைக்கிறார். ஓங்குதல் உயர வைக்கிறது, ஓங்குதல் என்றால் உயர வைத்தல், புரியுதா? அதனாலே அப்படி அவன் எதுக்கு ஆடுறான்னா, உயிர்கள் ஓங்குவதற்காக, உயருவதற்காக, உயர்ந்த கதியை அடைவதற்காக. இப்ப உடலை வளர்க்கிறவங்க தானே ரொம்ப பேர் இருக்காங்க, உயிரை வளர்க்கிறவங்க இல்லையே. இப்ப நம்ம தான் தெரியாதனமா உயிருக்காக பாடுபட்டு இறைஞ்சில பேர், உடம்பை வளர்க்கறதுக்கு தானே பல பேர் பாடுபடுறான். எதுக்கையா உடம்ப வளர்க்கிறான்னா, எதுக்கு உடம்ப வளர்க்கிற, எதுக்கு உடம்ப வளர்க்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவான்? ஒண்ணும் சொல்ல தெரியாது. நாளைக்கு பாடுபட்டு சம்பாதிக்கும். உடம்ப எதுக்கு வளர்க்கிறானா ஒன்னும் சொல்ல தெரியாது. உடம்பை வளர்ப்பது எதற்காக என்று கேட்டால், உயிரை வளர்ப்பதற்காக உடம்பை வளர்ப்பது, உயிரை வளர்ப்பதற்காக. உயிரை வளர்ப்பது என்று சொன்னால், உயிர் அடுத்தாறு போல உயர்ந்த கதியை பெறுவது, உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்வது, பறவை இல்லாமல் போவது, அதான் உயிரை வளர்க்கிறது. உயிர் என்ன பண்ண, பத்து அடி இருக்கிறது பதினஞ்சு அடி ஆறதா? வளர்த்தல் என்றால், வளர்தல் என்றால், வளர்தல் என்றால் அது இதை விட அதிகமான உயர்ந்த ஸ்தானத்தை அடைவது, தேவலோகத்துக்கு செல்வது, சிவலோகத்துக்கு செல்வது, அதான் வளர்தல். வளர்ந்தா தானே மேல போலாம், குட்டையா தான் போக முடியுமா? அதனாலே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார் ஒரு பெரியவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பை எதுக்கடா வளர்க்கற? உயிரை வளர்ப்பதற்காக. அது சொல்ல தெரியுமா பல பேருக்கு? பல பேருக்கு சொல்ல தெரியும். உடம்பை எதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டா சாகாம இருக்கவ, கட்டாயம் செத்தே போவ, அதுல சந்தேகமே கிடையாது. எவ்வளவு காலம் ஆனாலும் நீ வளர்த்தாலும், என்னமா வளர்த்தாலும், நெய்யும்பாலும் மா போட்டு வளர்த்தாலும் என்ன ஆகும், கட்டாயம் இறந்தே போவான், விளங்குதா? அதனாலே உயிர் உயிர் இறவாதது, உயிர் இறப்பு இல்லாதது. உடம்பு இறப்பை உடையது, உயிர் இறப்பு இல்லாதது. இறப்பை உடைய உடம்பை எவ்வளவுதான் நீ பாடுபட்டு வளர்த்தாலும் இறந்தே போகும், உயிரை வளர்த்தால் அது வளரும், உயிரை வளர்த்தால் அது வளரும். அந்த வளர்ச்சி தான் நாயால சிவகதியை பெறுதல், சிவானந்தத்தை பெறுதல், அதான் வளர்ச்சி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர். அதனாலே உயிர் வளருவதற்கு காரணமாகத்தான், அது வளர வேண்டும் என்கின்ற கருணையினாலதான் அதனால இங்க வந்து ஆடுகிறான். மன்றோங்க, மன்று ஓங்க, மண்ணோங்க நடமாடும், மண் ஓங்க நடமாடும். மண் என்றால் உயிர்கள், மண் என்றால் உயிர்கள், மண் உயிர்கள் சொல்லுவார்கள். அதனால மண் ஓங்க நடமாடும், மன்று அதனால மன்று ஆகிய புன்னம்பலர்க்கே சிற்றம்பலம், அந்த சிற்றம்பலத்துல ஆடுகிறான். உயர்ந்ததா இருக்கின்ற சிற்றம்பலத்துல ஆடுகிறான், உயிர்கள் ஓங்குவதற்கு ஆடுகின்றார், உயிர்கள் ஓங்குவதற்காக நடமாடுகின்ற. மண்ணோங்க நடமாடும் மன்றோங்கு மதிர்குடவார், ஏயாலே மன்று இருக்குதல்ல, மன்றுங்கிறத அந்த சுவாமி ஆடுகின்ற இடம். சுவாமி ஆடுகின்ற இடத்துக்கு மன்றம், மன்று என்று பெயர். மன்றாடி தந்த மைந்தா அமிழ்ந்த வம்பார் இடம்பே அணிவோனே, மாலோர் மருகனை மன்றாடி மைந்தனை. சிவருமாருக்கு மன்றாடின்னு பேர். மன்றாடியார்னு முன்னொரு அரசியல் தலைவர் இருந்தார், மன்றாடியார், மன்றாடி மன்றாடியார் சிவருமார். பழைய மன்றாடி போலும்பார் சுந்தரர். வழக்கு வல்வழக்கிட்டு ஆட்கொண்டார் அல்லவா, அதை பார்த்து இவன் பழைய வழக்குல வழக்குல கிட்டிக்காரனாட்டிருக்கு, இவன் பழைய மன்றாடி போலும். அதனாலே அப்படி உயிர்கள் ஓங்குவதற்காக மன்றிலே நடமாடுகின்ற மன்றுக்கு மன்றியினுடைய மதில் இருக்குதல்ல மேற்கு மதில், அதிலே குடவால். குடவால் என்றால் மேற்கு திசையில, மேற்கு கோபுரவாசல்ல, மேற்கு கோபுரத்திலே பொன்னோங்கல். பொன்னோங்கல் என்று சொன்னால் உயர்ந்த அழகு பொருந்தியதாயிரு, பொண்ணு என்றால் அழகு, அழகு பொருந்தியதாயிருக்கின்ற அந்த கோபுரத்திலே முன்னோங்கும், கோபுரத்திலே முன்னோங்கும், அந்த கோபுரத்துல பொன்னோங்கு கோபுரத்துல முன்னோங்கி இருக்கிறானா, பொன்னோங்கு கோபுரத்துல முன்னோங்கி இருக்கிறானா, அதால முன்னே இருப்பவன் விநாயகர் தான், முன்னே இருப்பவன் விநாயகர் தான், முன்னே இருப்பவன் அப்புறம் பின்னேயும் இருப்பவன் வந்த, அதனால விநாயகருக்கு முன்னவன் என்றே பெயர், முன்னவன் என்று பெயர். அதனால என்ன காரியம் பண்ணினாலும் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுதான் செல்லுவார்கள். அதனால அவனுக்கு முன்னவன் என்று பெயர், முதல்வன் என்று பெயர். அதனாலே பொன்னோங்கள் பொன்னோங்கன் முன்னோங்கும் பொற்பமர் கற்பகம் போற்றி, அதனால அழகு புருந்திய கற்பகத்துக்கு வணக்கம். கற்பகம் சொல்லிட்டார், வேற ஒன்றும் சொல்லலை, விநாயகர் பேரையே சொல்லலை, விநாயகர் பேரையே சொல்லலை, விநாயகர் வேற பேரே சொல்லலை, கற்பகம் போற்றி. எல்லாம் ஓங்கும் 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 முன்னே வருதுல பாட்டில், தன்னோங்கும் மலரடியும், மலரடிங்கிற திருவடி, தன்னோங்கும் மலரடியும் தளிரோங்கு சாகைகளும், திருவடியும் திருக்கரங்களும், சாகைகளுங்கிற திருக்கரங்கள், தன்னோங்கு மலரடியும் தளிரோங்கு சாகைகளும் மின்னோங்கு முகக்கும்பும் விரவிய கண் மலர்களுமாய் மண்ணோங்க நடமாடும். உயிர்கள் ஓங்குவதற்காக நடமாடும், மண்ணோங்க நடமாடும் மன்றோங்கு மதிர்குடவாறு பொன்னோங்க முன்னோங்கும் பொற்பமர் கற்பகம் போற்றி என்று இப்படி விநாயகருக்கு தோத்திரம் சொல்றாரு. அடுத்தாப்புல சுப்பிரமணியர் தோத்திரம். சுப்பிரமணியர் தோத்திரம்ங்கிறது அது இந்த சுப்பிரமணிய சுவாமி இந்த அசுரர்களை அழித்து தேவர்களை வாழ வைத்த ஒரு சிறப்பு புரிந்திய மூர்த்தி, அதற்காகவே வந்த அவதாரம். சுப்பிரமணிய சுவாமி அசுரர்களை அழித்து தேவர்களை வாழ வைத்தார். களையை எடுத்து பயிரை வளர்த்தல் போல, களையை எடுத்து பயிரை வளர்த்தல் போல அசுரர்களை அழித்து சுரர்களை வாழ வைத்தல், கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைத்தல், அதுதான் சுப்பிரமணிய அவதாரம். அதனால அந்த மூர்த்தி அனுகிரக மூர்த்தி, அனுகிரக மூர்த்தி சுப்பிரமணிய மூர்த்தி. அப்படி அனுகிரக மூர்த்தியாக இருப்பது ஆற்றலாகவும் இருப்பது, விநாயகர் அறிவு சுரூபம், முருகன் ஆற்றல் சுரூபம், விநாயகர் அறிவு சுரூபம், முருகன் ஆற்றல். அதனால விநாயகரை சிவனம்சமாக சொல்றது, சுப்பிரமணியரை சத்தியம்சமாக சொல்றது, விநாயகரை சிவாம்சமாக சொல்றது. விநாயகருக்கும் சிவனுக்கும், விநாயகருக்கும் சிவனுக்கும் பேதம் இல்லை, சுப்பிரமணியருக்கும் சிவனுக்கும் பேதம் இல்லை, ஆனா தத்துவ ரீதியில ஒரு மாற்றம் சொல்றது. அதனாலதான் முருகன் இங்க வந்து ஊமையா இருந்து ஊமத்தன்மை நீங்க பூசை பண்ண அங்க ஊமையா செவிச்சாரு என்றெல்லாம் வர்றது சுப்பிரமணிய தான், விநாயகர் சொல்றது இல்லை. ஆகையினாலே அப்படி சக்தி அம்சமாக சொல்றது. இப்ப சக்திக்கு ஜாபம் போட்டாரு இல்ல, உமாதேவி ஜாபம் போட்டாரு இல்ல, விநாயகர் சுப்பிரமணியருக்கும் ஜாபம் போட்டாரு, விநாயகருக்கு போடுறது இல்லை. ஆகையினாலே அப்படி சக்தி அம்சமாக விளங்குவன் சுப்பிரமணியர். அதனால அவன் கையில இருக்கிற வேலையும் சக்தி வேல் சொல்றது விளங்குதா. ஆகவே அப்படிப்பட்ட முருகபெருமான் சுரர்களாயிருக்கின்ற தேவர்கள் அசுரனாகிய சூரபன்மனாலே அநேக காலம் சிறையிலே கடந்து துன்பத்தை அடைந்தார்கள், அளவில்லாத காலம் துன்பத்தை அடைந்தார்கள். என்ன காரணம் என்றால் சிவாபரதாத்தினாலே, சிவாபராதத்தினாலே, சிவாபராதம் பண்ணினவனோடு சேர்ந்து விடுகினாள். தேவர்களுக்கு துன்பம் எதனால வந்தது என்று கேட்டால் தக்கையாகத்தில் இருந்து விடுகினாள். மெய்மய தகன்ற தக்கன் வேள்வியின் இருந்த பாவன் உம்மிட இருந்ததற்ற சிவனை இகழ்ந்தவனாகிய தக்கன் செய்த யாகத்திலே நீங்கள் இருந்தபடியினாலே இந்த துன்பம் வந்துச்சு. அந்த புராணம் ரொம்ப ஆழமான கருத்துடையது. சிவனை இகழ்ந்தவனுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தது, ஃபங்க்ஷன்னா எல்லா ஃபங்க்ஷனும் போகக்கூடாது, சிவனை இகழ்றான்னா அவன் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா, நல்ல சாப்பாடு போடுறான்னு சொல்லி எல்லாம் போட்டான். நல்ல சாப்பாடு நல்ல ஆனா எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு வரலாமே. அப்படி தானப்படலம்னு ஒரு தனியா செய்ய எழுதுறாரு. இதுல கந்த புராணத்துல தக்கையாத்துல தானப்படலம்னு தனியா வரும். தானப்படலம் தானம் எது வேண்டுமானாலும் கொடுக்கறது, எவ்வளவு வேண்டுமானு கொடுக்கறது. அப்படித்தான் சுபக்கர வரையில் அதுல சொல்லுவாரடாடா வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வரா போனமே அப்படின்னு நினைக்கிறானுங்களா. தானம் வாங்குறவ சாப்பிட வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வரா போனமே அவரு பங்கு வாங்கிட்டு வருவாள். அதுபோல அதனாலே அப்படி சிவாபராதம் சிவாபராதம் பண்ணினவனாய பிரச்சாரம் பண்ணினவனாய தக்க யாகத்தில் இருந்தபடியினாரே தேவர்களுக்கு துன்பம் வந்தது. அந்த துன்பம் தீர அவர்கள் என்ன பண்ணினார்கள், முருகப்பெருமான் எப்படி வந்தான் என்று கேட்டால், தேவர்கள் இரவும் பகலுமாக சிவசரித்திரங்களையே படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். சிறையில் இருந்துகிட்டு குமுதம் படிக்காம, ஆனந்தபுரம் படிக்காம, கல்கி படிக்காம, ராணி படிக்காம, எல்லாம் வந்து சிவசரித்திரம் கந்தபுராணம் திருவள்ளையான புராணம் தேவாரம் திருவாசகம் சிவபுராணங்களையே படிச்சுக்கிட்டு இருந்தாராம் சிறைச்சால இருந்துகிட்டு. அதனாலதான் சுவாமி ஆறுமுகமாவே வந்தார். ஆறுதல் தாண்டா உங்களுக்கு வேணும், நான் ஆறுதலையோட வரண்டான்னு வந்தார். உங்களுக்கு ஆறுதலை தானே வேணும், ஆறுதலை வேணும். சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கு ஆறுதலை ஆனது, ஐங்கரருக்கும் ஆறுதலை ஆனது, சங்கை பிடித்தோருக்கும் ஆறுதலை, பித்தானின் படி பாதம் படித்தோருக்கும் ஆறுதலை பார், சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரருக்கும் மாறுதலை ஆனது, ஐங்கரருக்கும் மாறுதலை ஆனது, சங்கை பிடித்தோருக்கு ஆறுதலை, பித்தா நின் பாதம் படித்தோருக்கு ஆறுதலை பார் என்பார் காலவகப்படுவர். அப்படி அஞ்சு தலையோடு இருந்தவர்களாகிய தேவர்களுக்கு ஆறுதலையோடு வந்து அருள் பண்ணினார். ஆறுதலையோடு வந்து அது அந்த சயந்தன் கனவுல சுப்பிரமணிய சுவாமி வர்றதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த இடத்துல சயந்தன் அப்படியே புலம்பி சிவனை நினைந்து புலம்பி அழுது தொழுது மூர்ச்சையாகி அப்படியே மயக்கான். சாய்ந்துட்டான். சாய்ந்தல அப்படியே அவனுக்கு உறக்கம் வந்துருச்சு. உறக்கம் வந்ததுல கனவு வந்துருச்சு. கனவிலே கந்த பெருமான் வந்துட்டார். கனவிலே கந்த சுவாமி வந்தார். அந்த சாமி அவைய பார்த்ததே கிடையாது. ரயில் வாகனம், கூலிக்கொடி, ஒடி சூரிய பிரகாசம், ஆறு முகங்கள், பன்னிரெண்டு கிரி, பன்னிரெண்டு திருத்தோள்கள், அதனால பன்னிரெண்டு காதுகளிலும் குண்டலங்கள், பன்னிரெண்டு காதுகளிலும் குண்டலங்கள், நெற்றிக்கண்ணு, அதுக்கு மேல கடப்ப மாலை, கடப்ப மாலை, அதுக்கு மேல ரத்தன மாலை, தண்டயனி வெண்டயன் கிண்கிணி சதங்கையன் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவேனன் தந்தையனை முன்வரின் தின்பவரி கொண்டுனன் சந்தோடமனைந்து நின்று அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையின் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றும் சந்தியாகும் என்பார் அருண். அப்படி சந்தித்தார். அந்த குலத்திலே சந்தித்தார். யாரே சயந்தனை சந்தித்தார். அப்படி சந்தித்த போது அவன் பார்த்தான், ஆச்சரியப்பட்டான், அதிசயப்பட்டான். அந்த அற்புதத்தை, அது அற்புத வடிவத்தை கண்டான். கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சான், பரவசம் அடைந்தான். ஆனா யாருன்னு புரிஞ்சுக்க முடியல. தேவரில் வந்திருக்கிறத பார்த்தா என்னுடைய குறையை போக்குவதற்காக, எனக்கு அருள் பண்ணுவதற்காகவே வந்திருப்பதாக தெரியுது. பார்த்தாலே தெரியுது அருள் பண்ணுவதற்கு வந்திருப்பதாகவே தெரிகிறது. ஆனா பரமாவும் அல்ல. பார்த்திருக்கிறேன் நாலு முகம் இருக்கும், பரமாவை பார்த்திருக்கேன் அல்ல. தேவரிற்கு ஆறுமுகம் இருக்கிறது. விஷ்ணுவும் அல்ல, அவருக்கு அருப்பா இருப்பாரு, அவரும் அல்ல, சிவபெருமானும் அல்ல, தேவரில் யாரு தெரியலையே சொல்ல வேணும் சுவாமி அப்படின்னா. நான் தான் முருகன் பேரு, என் பேரு. நான் வந்து உன்னுடைய துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்கு வந்திருக்கிறேன். உங்க அப்பா வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னான் கஷ்டத்தை வந்து சொல்ல, அவர்கள் கஷ்டத்தை நீ போய் தீர்த்துட்டுவான்னு எங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. என்னமா இருக்க உனக்கு, நூத்தி எட்டு யுகம் சுவரையில கிடந்து வெந்து நொந்து கிடக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அளவில்லாத அப்படி வச்சு தொண்டனேன்படும் இடுக்கனை நாடியே தொலைப்பான் கொண்ட பேரருள் நீர்மயில் குறித்தனை குறிக்கின் விண்டும் அல்லை அப்பிரமனு அல்லை மேலாம் அண்டன் ஆதனு அல்லை நீ யாவர் மற்ற அருளே. ஆகையினாலே இப்படி தேவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக, நமக்கெல்லாம் அருள் பண்ணுவதற்காக வந்த திருவுருவம் சுப்பிரமணிய சுவாமி. அதனால அதில் இந்த பாட்டில் எப்படி சொல்றாருங்க, சூரபன்மன் சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்தான் என்று சொன்னால், ரதம் கஜம் தொடக்கப்பதாதி, ரத கச்ச தொடக்கப்பதாதி ஆகிய நான்கு கச்சானைகளோடு சூரபன்மனுடைய ஆட்சியும் அவனுடைய செல்வமும் வரமும் அளவில்லாதது. ராவணனை போல எத்தனையோ கோடி மடங்கு அவனுடைய பலமும் சேனைகளும். அப்படி ரத கச்சா துரகபதாதியோடு போருக்கு வந்தான். அப்படி போருக்கு வந்தான் என்று சொன்னால், அந்த போரிலே வந்து முதல் நாள் போரிலேயே சூரபன்மன் தோற்று போய்விட்டார். முதல் நாள் போரிலேயே சூரபன்மன் தோற்று போயிட்டார். சின்ன பையன் நினைச்சுக்கிட்டே வந்தா பார்த்தாலும் சின்ன பையனாதான் இருந்தான். கேள்வி முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா சின்ன பயலா தான் இருந்தான். ஆறு முருக சின்ன பயலா ஆனா சண்டை நல்லா போட்டேன். சின்ன பயலா இருந்தான். எத்தனையோ அசுரங்களை விட்டான். அத்தனை அசுரங்களும் அயால சுவாமி மேல படுறதில்லை, முருகன் மேல படுறது. ஒருவேளை பட்டா அது தூளா போயிரும், அந்த அசுரம் தூளா போயிரும், சாமிக்கு காயம் படுறதில்லை, சாமிக்கு காயம் படுறதில்லை. அவன் கோடிக்கணக்கான அசுரங்களை விடுவாய், ஒரு ஒரு அம்பு விட்டு சுத்தமா அழிச்சு விடுவார். யாரு? முருகன். இப்படி முதல் நாள் சண்டையில சொல்றாரு இந்த சூரபன்மனை எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தீவனக்காரன் சொல்லுவா, தீவனை உடையவன் பாவின்னு சொல்லுவா. இல்லை, இவன் தான் தர்மத்துக்கும் தலைவன் தவத்துக்கும் தலைவன் சூரபன்மன். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? தேவர்களாலையும் காண முடியாதவனாயிருக்கிற முருகப்பெருமான் அவனுக்கு முன்னால வந்து வலிய காட்சி கொடுக்கறானே, அப்புறம் போய் எப்படி தீவனையாளன்னு சொல்லுவான்? முற்றும் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாள நின்று செப்புவரு. பூவுல கண்டம் முற்றும் புறந்திடும் சூரன் தன்னை தீவினையாள நின்று செப்புவர். சிறப்பின் மிக்க மூவிரு முகத்து வள்ளல் முன்னர் வந்து எய்த பெற்றான். ஆ இவன் தவத்திற்கன்றி அறத்திற்கு முதல்வன் அன்றோ. கட்சி எப்புறம் போல யாரும் பட முடியும். அதையினாலே அப்படி வந்தான். எத்தனையோ கோடிக்கணக்கான அசுரர்கள் வந்தார்கள். அத்தனை அசுரர்களையும் காலி பண்ணினார். அதுக்கு மேல மேல இருக்கிற அண்டங்கள்ல இருக்கிற அசுரர்கள் எல்லாம் வரவழைச்சான். கீழே இருக்கிற அசுரர்கள் அழிச்சிட்டாரு. அண்டங்கள் இருக்கிற அசுரர்கள் எல்லாம் வரவழைச்சான். சூரபன் அண்டத்தை புத்து விட்டு வரவழைச்சான். அந்த கூட்டங்கள் பூமி கொள்ளாதபடி வந்து குஞ்சு விட்டது. பூமியே கொள்ளாதபடி இடமே இல்லை. அப்படியே அசுர சேனல்கள் வந்து குஞ்சிருச்சு. டெல்லி ராணுவம் தரங்க நாப்பல் இறங்கிருச்சா? அதை பார்த்து இந்திரனுக்கு டைவாய்டு வந்துச்சு காய்ச்சல். இத்தனை அசுர கூட்டங்களை என்றைக்கு முருகன் சங்காரம் பண்ணி நமக்கு வந்து அருள் பண்றது, நம்ம தேவலோகத்தை ஆடுறதுன்னு தேவேந்திரனுக்கு பயம் வராதா? எங்க பார்த்தாலும் அசுர கூட்டம், கண் பார்க்க முடியல, கண்ணே நுழையல. அப்படி கூட்டம் வந்துருச்சு. இங்க இருக்கிறத அத்தனையும் அழிச்சாரு. அதுக்கு மேல மேல அண்டத்தை குத்து விட்டு 1008 அண்டத்துல இருக்க ஜனங்கள்லாம் கிட வந்து இறங்கிருச்சு. அப்படி கவலைப்பட்டு திருமால்கிட்ட போனேன். திருமால்கிட்ட போய் சாமி இந்த மாதிரி இவ்வளவு அசுர கூட்டம் வந்துருச்சு, இத்தனை கூட்டத்தையும் என்னைக்கு முருகன் சங்காரம் பண்ண போறேன், நம்ம என்ன போய் நாட்டை ஆள போறோம் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொன்னேன். அப்ப திருமால் சொல்றார், ஆசாடானே சூடானே மோதாலோர் தம்மை இமைப்பி நீர் தொலைக்க உண்ணீர். கண் முடின விழிக்கிற நேரத்துல சூடானே மோதாலோர் தம்மை இமைப்பி நீர் தொலைக்க உண்ணீர் மூறாலால் அடுவன். அப்படி சிரிச்சாருன்னு அழிஞ்சு கூட. நீ சுவாமியினுடைய பெருமை தெரியாம நீ கவலைப்படுற. புருவத்தை நிமிர்த்தனான்னு அழிஞ்சுவோம் முரலால் அடுவன் கொண்ட முனிவினால் அடுவன் வாய்மை சீரினா. இந்த சேவனில் அத்தனையும் நாசமாகட்டும் சொன்னா போதும், சாம்பலாகட்டும் சொன்னானா போதும். வாய்மை சீரினால் அடுவன் நாட்டை செய்கையால் அடுவன் என்றால் நெறியலா முதல்வன் வன்மை அவரே நிகர்த்தல் பாலார். காலமாய் காலமின்றி கர்மமாய் கர்மமின்றி கோலமாய் கோலமின்றி குணங்களாய் குணங்களின்றி ஞானமாய் ஞானமின்றி அனாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாய் இருந்த வள்ளல் மூவிரு முகம் கொண்டுற்றான். கழிவில்லாதவன் நீ முருகப்பெருமான யாரும் போய் சுவாமி நீ என்ன நினைச்சிருக்க அப்படின்னு தேற்றினாரு. அவரை தேற்றினோட அப்புறம் ஒரு அம்பு விட்டாலே எல்லாம் காலி ஆயிட்டான். அத்தனை ஊடிய சுழலும் காலி ஆயிட்டான். அந்த அஸ்திரம் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். வேளா இதன் செய்கிற வேலையை பார்த்தா ஆச்சரியமா. அந்த போற இந்த ஆசிரியர் சொல்லி தேர் வந்தது, ஆள் வந்தது, குதிரை வந்தது, யானை வந்தது, அளவில்லாத அசுரர்கள் வந்தார்கள். அந்த அசுரரோடு முருகன் போராடினான். அப்படி போராடிய போது அந்த அசுரர்கள் புறங்காட்டி போய்விட்டார்கள். புறங்காட்டி ஓடும்படியாக தோற்று போகும்படியாக அருணகநாதர் திருப்பூர்ல என்ன பண்ணுவாரு? மாலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என்ன வேலழிச்சி தரும்பல் வெளேல் வெளேல் என பாகபெற்ற புயங்கள் கரேல் கரேல் என எதிர்கொள் சூரன் மார்முக்க நெறிந்து கரீல் கரீல் என
கை குதிக்க நினங்கள் குடு குழுவென வாய்ப்புற்று ஐயோ ஐயோ என உதிரம்மாராய்
வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீலன கடல்ல வேலாயுத்த விட்டார்ல
எல்லாம் சுரீர் சுரீன் ஆகி போச்சான். இது கடல் தண்ணீர் இல்லாம எல்லாம் தண்ணி குடிச்சு குடிச்சா வேலாயுதம்
கடல்ல இருக்கிற தண்ணி பூராவும் வேலாயுதம் குடிச்சு குடிச்சுப்பா அப்படின்னா வேலாயுதத்தின் பெருமை தெரியுதா? கடல் தண்ணிய வேலாயுதம் குடிச்சு குடிச்சு வேலை பற்றி வறண்டு சுரீல் சுரீலன மாலை வெப்பம் முடிந்து திடீர் திடீரென மேல்நுகற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விதைகள் ஊற வேலெடுத்து நடந்த திவாகரா வேலெடுத்து நடந்த திவாகரா ஜல வேடு வப்பன் மணந்த புயா ஜலா தமிழ் வேத வெப்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமர வேளே கரங்கு திரை கருங்கடலும் கார உணப்பெருங்கடலும் கலங்க காருந்து உறங்கு செழிப்பொரு புஞ்சூர் உறப்பொறுப்பும் பிளப்பமரை உணர்ந்தோராற்றும் மரங்குலவும் அகத்தளலும் அவுணமடவார் வயிற்றின் அழலும் மூல அரங்குலவு வேலெடுத்த குமரவேள் சேவடிகள் வணக்கம் செய்வாணம். அப்படி வேலை எடுத்தானா நடந்தானா அங்க ராட்சசேனையெல்லாம் அழிஞ்சு போச்சான். வேலை எடுத்து நடந்தானா அதை சொல்றாரு. தேராட்டி கயங்காட்டும் திறன் மாக்க டயமூட்டி போராட்டி புறங்காட்டி போங்காட்டி எல்லாம் அதில் காட்டி மாட்டி காட்டி மாட்டி அதில் ஓங்கு ஓங்குன்னு வச்சா இல்லை ஆட்டி மாட்டி காட்டி பிடிய வரும். தேராட்டி கயங்காட்டும் திறன் மாக்க டயமூட்டி போராட்டி புறங்காட்டி புறங்காட்டி தோற்று போன என்ன பண்ணுவேன் புறமுது காட்டி ஓடுவான் போராட்டி புறங்காட்டி போங்காட்டி புலால் கமலு நீராட்டி புலால் கமலு ரத்தத்திலே அந்த வேலாயுதம் தோய்ந்ததை சொல்றார். நீராட்டி சூர் மாட்டி சூர சூர சூரவர்மனை அடித்து சூர் மாட்டி நிழல் நாட்டி புகழ் நாட்டும் நிழல் நாட்டுனா நூலகம் முதலாகிய நூலக வரையிலும் முருகப்பெருமான் தன்னுடைய புகழை நாட்டினார். புகழ் நாட்டும் பேராட்டி பேராட்டினா மாதேவி அதான் எல்லாருக்கும் பெரியவள்னு அதனா பேராட்டின்னு சொல்றது எல்லாருக்கும் பெரியவள் பேராட்டி அவ வந்து கொஞ்சிராளா முருகனை முருகனை கொஞ்சிராளா பேராட்டி சிராட்டும் பிள்ளையார் கடல் போற்றி அப்படி உமாதேவி என் புதல்வா வாழி வாழின்னு அந்த சூரபன்மனோட சண்டை போடும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறாளாம். சூரபன்மனோடு முருகப்பெருமான் சண்டை போடும்போது இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து அவன் வச்சுக்கிறாளாம். அரு உமாதேவி பிள்ளை வரும் எவ்வளவு கெட்டுக்காரத்த நம்ம சண்டை போடுறாம பாலும் கொடுத்தால் வேலும் கொடுத்தாள் பாலும் கொடுத்தாள் வேலும் கொடுத்தாள். இப்ப நமக்கு கொடுத்தா போட மாட்டோமா? அவ பாலும் கொடுத்தா வேலும் கொடுத்தானா நம்ம சண்டை போட மாட்டோமா? சூர பண்ண ஜெயிக்க மாட்டோமா? செய்வோமா ஜெயிக்க மாட்டோமா? நமக்கு கொடுக்கல. ஆகையினாலே தேராட்டி கயங்காட்டும் திறன் மாக்கட்டையும் ஊட்டி போராட்டி புறங்காட்டில் போங்காட்டில் போராட்டி புறங்காட்டி போங்காட்டில் புலால் கமலும் நீராட்டி சூர்மாட்டி நிகழ்நாட்டில் புகழ் நாட்டும் பேராட்டி சீராட்டும் பிள்ளையார்கள். முருகப்பெருமானத்தை ரொம்ப கொஞ்சிராளாம். முருகப்பெருமானத்தை சின்ன பிள்ளைகிட்டதான் அதிகமா பிரிய இருக்கும். சின்ன பிள்ளைகிட்ட அதிகமா பிரிய இருக்கும். அப்படி அந்த சின்ன பிள்ளை அப்படி வச்சு கொஞ்சிராளாம். அவ கொஞ்சுவதா இருக்கிற கொஞ்சக்கூடியதா இருக்கிற பிள்ளையாராகிய முருகப்பெருமானுடைய திருவடிக்கு வணக்கம். அதுக்கு மேல நம்ம சமயாச்சாரிகள் வருகிறார்கள். சமயாச்சாரிகள் 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 தான் நம்ம இந்த இப்ப சொன்னமே இந்த விநாயக பெருமான் முருகப்பெருமானுக்கு அடுத்தாறு போல இருக்கிறவங்க நம்ம சமயாச்சாரிகள். அடுத்த ஸ்தானத்துல சுப்பிரமணியரை சொன்ன உடனே அடுத்தவன் சொல்றாரு ஞானசம்பந்தரை. நம்ம சமயாச்சாரிகளுக்கு அவ்வளவு பெருமை அந்த அந்த குடும்பத்துல இவங்களுக்கு அவ்வளவு உரிமை தொடரும். எந்த குடும்பத்துல? ஜனாதி குடும்பத்துல அவ்வளவு தொடரும். அவ்வளவு உரிமை குடும்பத்தை வெளியில காட்டி கொடுத்தவங்களே வந்து நாலு பேர் அவங்க குடும்பத்து பெருமையே யார் சொன்னது? நாலு பேர் தான். சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகன் முற்கோலி வந்திலரேல் நீரு எங்கு மாமரை நூல்தான் இங்கே எந்த விரான ஐந்தெடுத்து எங்கு சொற்கோவும் அது யாரு? திருநாவுக்கரசன். சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் தோணிபுற தோன்றலாகிய திருஞான சம்பந்தம் சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திரலேல் அவர் முன்னெடுந்து கச்சை கறிந்து விட்டு வரவில்லையானால் சைவம் ஏது திருநீர் ஏது கோயில் ஏது தமிழ் ஏது பண்பு ஏது பாடல் ஏது? சொற்கோவும் தோணிபுற தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே, மாமரை நூல்தான் எங்கே, எந்த விரான ஐந்தெழுத்து எங்கே என்பது சிவபோகதாரம். ஆகையினாரு அப்படிப்பட்ட நால்வருக்கு துதி சொல்றாரு. நால்வர் துதியில மூவருக்கு ஒரு பாட்டு, மாணிக்கவாசகருக்கு ஒரு தனிப்பாட்டு, அப்படி ஒரு தோத்திரம் பண்றாரு. மூவருக்கும் தனியா ஒரு பாட்டு, மாணிக்கவாசகருக்கு மாத்திரம் ஒரு பாட்டு. அது என்ன காரணம் என்றால், அந்த மூவரோடு சேர்ந்தவர் அல்ல, சமயாச்சாரியங்கிற வகையில் சேர்ந்தவர்கள் அல்ல, நாயன்மார்கள் சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த நாயன்மார்களோடு சேர்ந்தவர்கள் இந்த மூவரும், மாணிக்கவாசன் நாயன்மாரோடு சேர்ந்தவர்கள், அதனால தனியா பத்தி சொல்றாரு. அப்படித்தான் சில முக்கியமான புராணங்கள் அப்படி இருக்கும் தனியா. ஏனென்று கேட்டால், இந்த மூவரும் நாயன்மாரோடு சேர்ந்து 63 நாயன்மாரும் சொல்லப்படும், மாணிக்கவாசன் நாயன்மான்னு சொல்றதில்ல. மாணிக்கவாசன் என்ன சொல்ல, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசன் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசன் சொல்ற மாணிக்கவாசன் நாயனார்னு சொல்றதில்ல. நல்லா விளங்குதுன்னா, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், திருநாவுக்கரச நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக நாயனாருங்கிற வழக்கம், மாணிக்கவாசக சுவாமிகள், மாத ஊரடிகள் மாணிக்கவாச சுவாமி. அதனாலே நாயன்மாரிலிருந்து வேறு விரிச்சு காட்டுவதற்காக அப்படி வழங்குவது செய்வத்தில. அதனால மாணிக்கவாசகரை பெரிய புராணத்திலேயோ திருத்தொண்ட தொகையிலேயோ பாடவில்லை. ஆகவே இப்படி இந்த முதல்ல மூவருக்கு தோத்திரம் பண்றார். முதல்ல திருஞான சம்பந்தர் செய்ய திருவடி போற்றி, ஒரே வரிதான், திருஞான சம்பந்தர் செய்ய திருவடி போற்றி, திருஞான சம்பந்தருடைய சிவந்த அந்த திருவடிகளுக்கு வணக்கம். வேதநிதி தலைத்துவங்க அழுதாறு, மிகு சைவத்துறை விளங்கு அழுதாறு, பூத பரம்பரை புலிய புனிதாவாய் மலர்ந்து அழுதாரு. யாரு? சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்துண்டு வருவாம் என்பது பெரிய புராணம். அதனால வேதநிதி சைவ நிதி ஆகிய இந்த நெறிகள் ஞானசம்பந்தர் காலத்துக்கு முந்தி குன்றி இருந்தது, மறைந்து இருந்தது, குறைந்து இருந்தது. மேதினிமேர் சமன்கையர் சாக்கியர்தும் பொய் மிகுத்தே ஆதி அருமறை வளக்க அருகி அரண் அடியார்பால் பூதி சாதன விளக்கம் போற்றல் வராது ஒளிய கண்டு ஏதமெல்ச்சி சிவபாது விரதயர்தாமடர் வந்தார் என்பது பெரிய புராணம். ஆகையினாலே அப்படி முதலிலே ஞான சம்பந்தருக்கு தோத்தர் எப்படி பண்றாருன்னா, திருஞான சம்பந்தர் அவருடைய பெயரை முழுவதும் சொல்லிவிட்டார். முழு பெயரா ஞான சம்பந்தர், ஞானத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டபடினால அவருக்கு ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர். ஆகையினால திரு என்பது அடைமொழி. இப்ப நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் விளங்குதா? அதனாலே அப்படி வந்து திரு என்பது அடைமொழி. அதனால யாவருக்கும் தந்தைதாய் எனும் இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையாராய் அகில எவருக்கும் முனிவருக்கும் தெரிவறிய பொருளாகும் தாவிர்தனி சிவஞான சம்பந்தராயினார். யாவருக்கும் தந்தைதாய் எனும் இவர் இப்படி அளித்தார், எல்லாருக்கும் தாய் தந்ததா, ஆனா அவருக்கு ஸ்பெஷல் தாயாகவும் தந்தையாக வந்து சிறப்பு தாயின் தந்தையுமாக வந்து பால் கொடுத்தாங்க. ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்து, இது ஒரு பெரிய அதிசயம். நான் நினைக்க அதிசயமா இருக்கு. இல்ல, அகிலாண்டு கூடி பரமாண்டனாயி யாரும் காண முடியாதவளாய் இருக்கிற பரமேஸ்வரி, அப்படிப்பட்ட பரமேஸ்வரி வந்து இறங்கி பரமேஸ்வரன் வந்து அந்த பிள்ளைக்கு பால் கறந்து திருண்ணத்துல ஊட்டி விடுறதுன்னா, இல்ல அது நினைச்சு பார்த்தா எவ்வளவு அதிசயமா இருக்கு. இல்ல, கடவுளே காணாரு சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகம், கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற உலகம், அதனால வந்து பால் கொடுத்தாருன்னா அதிசயம் அல்லவா? அதனால பால் கொடுத்தபடியா ஞானப்பால் உண்டபடியினாலே அவர் என்னாரு, ஞான சம்பந்தர் ஆயிட்டார். ஞானப்பால் உண்டபடியினாலே ஞான சம்பந்தர் ஆயிட்டார். அதைத்தான் சொல்றார், யாவருக்கும் தந்தைதாய் என இவர் இப்படி அளித்தார் ஆவதனால் ஆளுடைய பிள்ளையாராய், ஆளுடைய பிள்ளையார்னு வேறு, திருநாவுக்கரசருக்கு ஆளுடைய அரசுன்னு வேறு, சுந்தரருக்கு ஆளுடைய நம்பிகள்னு வேறு, மாணிக்கவாசகர் ஆளுடைய அடிகள்னு வேறு. ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள், இப்படி எல்லாருக்கும் தாயும் தெய்வமாக இருக்கிற பரமேஸ்வரன் வந்து பால் கொடுத்தபடியினாலே, அந்த பால் ஞானப்பால் ஆனபடியினாலே அவர் ஞான சம்பந்தர் ஆயினார். ஞான சம்பந்தர் ஆனபடியினாலே ஞானப்பாடல்களாக கொட்டினார், ஞானப்பாடல்களாக கொட்டினார். அதே திருஞான சம்பந்தர் செய்ய திருவடி போற்றி, திருஞான சம்பந்தருடைய சிவந்த திருவடி கமலத்துக்கு வணக்கம். அருணாவுக்கு அரசர் பெறான் அலர்கமல பதம் போற்றி, அதையாலே அரிய நாவுக்கு அரசராக விளங்குகின்றவர். நாவுக்கு அரசர் என்பது அது ஒரு தனிச்சிறப்பு. இப்ப மணி வாசகர் என்று பெயர் கொடுத்தது போல அவருடைய வாசகத்துக்கு பெயர் மாணிக்க வாசகர், இவர் நாவுக்கு பெயர், நாவுக்கு அரசர், அவர் மாணிக்க வாசகர். அதனால சொல்லரசர்னு சொல்லுவது இவர, யாரு, திருநாவுக்கரசர சொல்லரசர் என்றும் சொல்லுவது. அதனால வா ஈசர் என்றும் சொல்லுவது, வாக்குக்கு ஈசர். முன்ன பிறவியிலே வாகீசர், திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாள வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாவச் சிறுவரவல் உருகின்றேன் பெருளையில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்னாமை உணராதேன் என்பது முதல் பாட்டு திருநாவுக்கரசர் புராணத்துல.
அதனால உலகத்துல இருக்கின்ற நாவு அத்தனைக்கு இவருடைய நாவு முதன்மையாக இருக்குதான். அதனால நாவுக்கரசன் மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சிறி வீரட்ட அமர்ந்த பிறார் அருளால் பாவுற்று அலர்ஷன் பாவுற்றலர் சொல்வள தமிழ் பாவுற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசென்று உரகேளின் நன்னாம நயப்புற மண்ணுக என்று யாவருக்கும் வியப்புற மஞ்சுரை வாரிடையே ஒரு வாய்மை இருந்தது. நாவுக்கரசென்று உலகேளின் நன்னாம நயப்புற மண்ணுக என்று சௌருமான் தந்த பெயரு நாவுக்கரசர். அந்த பெயரை சொல்லி வைக்க அருணாவு கரையர்வரான் அலர்க மல பதம் போற்றி, அதனால மலர்ந்த தாமரை போன்று இருக்கின்ற அந்த திருவடிகளுக்கு வணக்கம். அதற்கு மேல சுந்தரரை பத்தி சொல்றாரு. சுந்தரரை வந்து சிவபெருமான் வலிய வந்து ஆண்டார், வழக்கிட்டு ஆண்டது. அது ஒரு சிறப்பு, தனிச்சிறப்பு. வழக்கிட்டு ஆண்டது, வழக்கிட்டு ஆண்டது. நான் உனக்கு அடியவன் அல்லன்னு சொல்ல, இல்ல இல்ல நீ அடியவன் தான் இவரு சொல்ல, அப்படி ஆண்டது. எத்தனை பேர் அடியவர்களை ஆக வேண்டும் என்று தவம் கடக்க அவர்களை ஆளாமல், உனக்கு அடியவனாக ஆகவன நாங்கள் என்று சொல்லி தவணம் கிடக்க அவர்களை ஆளாமல், நான் அடியவன் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருந்தவரை நீ அடியவன் தாண்டான் சொல்லி ஆண்டார். அதனாலே அவருக்கு தனிச்சிறப்பா ஒன்னு சொல்றாரு, கருமாள யமையாளும். கருமாள யமையாளும் கண்ணுதலோன், கண்ணுதலோன் சௌருமான். அதனால நான் மறுபடி இன்னொரு தாய் வயிற்றிலே போயிருந்து பறக்காமல் என்னுடைய பிறவியை மாளும்படியாக செய்தவன், என்னுடைய பிறவியை மாளும்படியாக செய்தவனாகிய பரமேஸ்வரன் கருமாள யமையாளும் கண்ணுதரோன் நெற்றிக்கண்டையவனாகிய பரமேஸ்வரன் வலிந்து ஆண்ட பெருமாள். வலிந்து ஆண்டவர் ஒரு மனத்தை செதவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்ட உரை கொண்டே இரு மனத்தை கொண்டருவி. கல்யாணத்தை தடுத்தவனை கொண்டே ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மாத்திரமல்ல, மனைவி பணங்கி இருக்கும் போது போய் படக்கு தீர்த்துட்டு வானுன்னு சொன்னார். கல்யாணம் பண்ணாதுன்னு தடுத்த ஆளை கொண்டே ரெண்டு கல்யாணம் பண்ண வச்சு பண்ணிக்கிட்டாரு. அவரே தானே ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் திருவாரூர்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு, மெட்ராஸ்ல ஒரு கல்யாணம் பண்ணார், நகரத்துல ஒரு கல்யாணம், பட்டணத்துல ஒரு கல்யாணம். அதனாலே இப்படி ஒரு மனத்தை செதவு செய்து வல்வளக்கிட்டு ஆட்கொண்ட உரை கொண்ட இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்று திருமண கோலப்பெருமாள் மறைப்பெருமாள் எமது குல தெய்வமாமாள் என்பது காஞ்சி புராணம். ஆகையினாலே கருமாள யமையாளும் கண்ணுதலோன் வலிந்து ஆண்ட பெருமாள் பூம் கடல் போற்றி. பெருமாள் என்பது ஒரு சிறப்பு பெயர் சுந்தரமூர் சுவாமிக்கு. பெருமாள் பெருமாள் அதுலயும் வருதல்லவா, பூங்கடல் போற்றி. மலர் போன்று இருக்கின்ற திருவடிகளுக்கு வணக்கம். அதற்கு மேல பிறங்கிய அன்பர்கள் போற்றி. பிறங்கிய அன்பர்கள் போற்றி என்றால் அப்படி சுந்தரமூர்த்தியால பாடப்பட்ட இருக்கின்ற மற்ற அன்பர்கள் அடியார்கள் என்று யார் இருக்கிறார், சிவபெருமானுக்கு அன்பர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வணக்கம் என்று இந்த பாட்டில் சொல்றாரு. அதுக்கு மேல மாணிக்கவாசருடைய தோத்திரம் வருது. அதனாலே இப்படி வந்து விநாயகர் தோத்திரம், அதுக்கு மேல வந்து சுப்பிரமணியர் தோத்திரம், அதுக்கு மேல மூவர் தோத்திரம். அதனால இவருடைய அருமை பெருமைகள் அளவிடத்திற்கு அறியன. ஞான சம்பந்தருடைய, அப்பருடைய, சுந்தருடைய, மாணிக்கவாசருடைய இவருடைய பெருமை அளவுபடாதது. அதனால அவர்களை நினைப்பது, வாழ்த்துவது, வணங்குவது, அவர்களுக்கு அவர்களை பூசிப்பது ஆகிய செயல்கள் நமக்கு நன்றாக கிடைத்திருக்கிறது. அதை இன்னும் நன்றாக செய்து அவர்களை சொந்தக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, யாரே ஞானசம்பந்தர் முதலானவர்களை சொந்தக்காரர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பதே சிதம்பரேசா இசைந்தேரும் கரியூரி போர்வையும் இளங்கோலும் புரியகளாடையும் மடுமாறும் அகந்த தோடும் சிரமணி மாலையும் முடிவீரே அமைந்த ஈதன் பணி உடல் அருளிய குருநாத உதந்த சூழங்கிளையுடன் வேற முனிவோனே உகந்த பாகம் கயிறோடு தூதுவர் நலியாதே அகந்த போதம் துயர்கடமாமையில் வரவேணும் அமைந்த வேலும் புயமிக மேவிய பெருமாளே வான்முயில் வளா வேறது வெய்யமலிவடன் சுரக்க மன்னன் கோன் முறையறது குறைவிலாது உயிருள் வாழ்க நான் மறை அறங்கள் உங்கள் அற்றவன் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதையே.